கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர்.
குருவே சரணம், கோவே சரணம், குன்றாத தீபம் சரணம்.
யாக்கூவே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவர் என ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரத்தில் இறைவன் கூறுவதன்படி இந்த வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் வாழ்விலும் இறைவன் நிறைவாயிருந்து உங்களை விடுவித்து வாழ வைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும்.
இருக்கும் இடமல்ல, உன்னிடம் இருக்கும் இதயம்தான் நீ உயர்ந்தவனா என்பதை உண்மையில் காட்டும். நீ இருக்கும் இடமல்ல, உன்னிடம் இருக்கும் இதயம்தான் நீ உயர்ந்தவனா என்பதை உண்மையில் காட்டும். பண ஆசை காட்டாற்று வெள்ளம் போன்றது, அதில் விழுந்தவர்களை அதன் போக்கில் தான் அது கொண்டு போகும். பண ஆசை காட்டாற்று வெள்ளம் போன்றது, அதில் விழுந்தவர்களை அதன் போக்கில் தான் அது கொண்டு போகும். இன்று உன் வாழ்க்கையை உரிய முறையில் ஆராய்ந்தால் நாளை உன் வாழ்க்கை உயர்ந்த முறையில் துவங்கும். இன்று உன் வாழ்க்கையை உரிய முறையில் ஆராய்ந்தால் நாளை உன் வாழ்க்கை உயர்ந்த முறையில் துவங்கும். சோதனைகள் உன்னை உனக்கு சரியாக காண்பிக்கும். கண்ணாடி கண்டுகொள்ளாமல் போகாதே. சோதனைகள் உன்னை உனக்கு சரியாக காண்பிக்கும். கண்ணாடி கண்டுகொள்ளாமல் போகாதே.
இத்தரையில் மற்றவதி சயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜயநாமம். இத்தரையில் மற்றவதி சயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தாம் தொழுவோம் நாம்.
இன்னும் சில பாதிரிகள் அல்ல, இயேசுவை நோக்கி வாழும் முன் மாதிரிகளே இன்றைய தேவை. இன்னும் சில பாதிரிகள் அல்ல, இயேசுவை நோக்கி வாழும் முன் மாதிரிகளே இன்றைய தேவை. இறைவனை நம்புவதல்ல, இறைவனுடைய நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக மாறுவதே ஆன்மீகம். இறைவனை நம்புவதல்ல, இறைவனுடைய நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக மாறுவதே ஆன்மீகம். துன்ப அலை தொடர்ந்து வந்தாலும் பயந்திடாதே. அன்பரோடு இணைந்து நின்றால் ஆபத்தில்லை மறந்திடாதே. துன்ப அலை தொடர்ந்து வந்தாலும் பயந்திடாதே. அன்பரோடு இணைந்து நின்றால் ஆபத்தில்லை மறந்திடாதே. பிறர் இகழும் போது உண்மை உள்ளவன் எழுச்சி அடைகிறான். பிறர் புகழும் போது உண்மை இல்லாதவன் வீழ்ச்சி அடைகிறான். பிறர் இகழும் போது உண்மை உள்ளவன் எழுச்சி அடைகிறான். பிறர் புகழும் போது உண்மை இல்லாதவன் வீழ்ச்சி அடைகிறான்.
நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது வாழ்வு தரும் உணவு அருத்தியான.
அன்பு வாண்பரா வாழ்ந்த நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த வாண்பரா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று எமது தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு வாழ்வு தரும் உணவு. இந்த தலைப்புக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் திருமறை பகுதி யோவான் அச்செய்தி நூல் 6 வசனங்கள் 51. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு சொல்லுகிறார். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம், எனது சதையை உண்டு, எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். அன்பு வாண்பரா வாணுல நேர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை அப்பமாக நமக்கு பிட்டுக் கொடுத்தார். அதை உண்பவர்கள் என்றும் வாழ்வார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நாலு பேரால் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த விதத்திலுமே கீழே விழுந்து போய்விடக் கூடாது, யாரிடத்திலும் கையேந்தி விடக் கூடாது என்பதற்காக மனிதன் நாள்தோறும் எத்தனையோ வழிகளிலே பாடுபட்டு கொண்டிருக்கிறான். அதற்காகவே படிக்கிறான், அதற்காகவே பணம் சேர்க்கிறான், அதற்காகவே சொத்துக்களை சேர்க்கிறான். உண்மைதான், இவைகளெல்லாம் மனிதன் வாழ்கிறதற்கு உதவி செய்கிறது. ஆனால் உண்மையான ஒரு வாழ்வு குண்டு, அந்த வாழ்வு இறைவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை வேதாகமம் சுட்டிக்காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற ஒன்றல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பும் மனிதனுக்கு வாழ்வு உண்டு என்பதைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுகிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு ஒரு முடிவில்லாத வாழ்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு கிடைக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இன்றைக்கு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை மட்டும் தன் கண்முன்னாலே வைத்துக் கொண்டு அதற்காகவே வாழ்நாள் முழுவதும் உழைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்பதை அவன் சில நேரம் நினைக்காமல் மறந்து போய்விடுகிறான். அன்பு வான்பரா வாணுல நேயர்களே, இந்த பரிசுத்த வேதாகம பகுதியிலே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், என்னுடைய திருவுடலை உங்களுக்கு நான் உணவாக கொடுக்கிறேன். இந்த உணவை உண்கிறவர்கள் என்றும் வாழ்வார்கள், என்றும் வாழ்வார்கள். அப்படின்னால் நாம் ஆண்டவருக்குள்ளே இந்த உலகிலும் மறு உலகிலும் நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாகும். அந்த வாழ்வை நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவேதான் கத்தோலிக்க திருச்சபையிலே நற்கருணை மையமான பகுதியாக மையப்படுத்தப்படுகிறது. நற்கருணை வழிபாடு, அதாவது திருப்பலி ஆராதனை முக்கியப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் அதன் வழியாகத்தான் மனிதனுக்கு உண்மையான வாழ்வு, முழுமையான வாழ்வு உண்டாகிறது என்பதை பரிசுத்த வேதாகமும் திருச்சபையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஓர் இளம் பெண் தன் தோழியிடம், உனக்கு ஒரு பையன் காதல் கடிதம் எழுதினானே, அதை நீ என்ன செய்தாய் என்று கேட்டதற்கு தோழி பின்வருமாறு கூறினாள், அக்கடிதத்தில் நிறைய எழுத்து பிழைகளும் இலக்கண பிழைகளும் இருந்தன, அவற்றையெல்லாம் திருத்தி அவனுக்கே அக்கடிதத்தை திருப்பி அனுப்பிவிட்டேன் என்று சொன்னாலாம். அன்பு வான்புரா வாணுல நேயர்களே, காதல் கடிதத்திலே அன்பை பார்க்க வேண்டுமே தவிர எழுத்து பிழைகளையும் இலக்கண பிழைகளையும் பார்க்க போனால் உண்மையான அன்பை காண முடியாது. அதுபோலதான் நம் ஆண்டவராக இயேசு நமது வாழ்க்கையிலே இலக்கண பிள்ளைகளையும் எழுத்து பிள்ளைகளையும் பார்த்து நம்மை நேசிக்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ தவறுகளை, எத்தனையோ வழிகளிலே நாம் தவறி போயிருக்கலாம், எத்தனையோ தவறுகளை நாள் முழுவதும் செய்து கொண்டிருக்கலாம். நமது சிந்தனைகளினாலே, செயல்களினாலே, பேச்சினாலே, எம்முடைய வாழ்க்கையினாலே எத்தனையோ தவறுகள் நமது வாழ்க்கையில இடம்பெற்றுக் கொண்டிருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவராக இயேசு நம்மை நேசிக்கிறவர் அல்ல, மாறாக தன்னுடைய அன்பை நமக்கு கொடுத்தவர், தன்னுடைய உடலையே நமக்காக கொடுத்தவர். அந்த ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார். மனிதனால் கொடுக்க முடியாத வாழ்வு, பொருளால் கொடுக்க முடியாத வாழ்வு, பணத்தால் கொடுக்க முடியாத வாழ்வு ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுக்கிறார். ஆகவே அன்பு வான்பரா நேயர்களே, அந்த வாழ்வு கொடுக்கிற இயேசுவினிடத்திலே நீங்கள் வருவீர்களா? அவரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
குருவே சரணம், கோவே சரணம், குன்றாத தீபம் சரணம், திருமைந்த நின்றென் திருவடி சரணம் சரணம் தெரிவித்தாத இன்பம் சரணம் 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 குன்றாத தீபம் சரணம் திருமைத நின்றன் திருவடி நீழரே சரணம் சரணம் சரணம்
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரார் வாழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
அன்பு வான்பரா வாழ் நேயர்களே, ஆண்டவராக இயேசு தன்னுடைய திருவுடலை நமக்கு கொடுத்தார். அதன் வழியாக வாழ்வு நமக்கு உண்டாகிறது. அதுதான் நற்கருணையாக நாம் உட்கொள்கிறோம். நற்கருணை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பெரிய உடன்படிக்கையாகும். ஆரம்ப காலத்தில் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை அவர் மோசே வழியாக சீனாய் மலையிலே மிருகங்களின் இரத்தத்தினாலே செய்தார் என்று விடுதலை பயண நூல் 24 அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆனால் அந்த மக்கள் அந்த உடன்படிக்கையை மீறிய போது கடவுள் புதிய உடன்படிக்கையை செய்யப்போவதாக எரேமியாசின் நூல் 31 அதிகாரத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக கூறிய அந்த கடவுள் புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக உடலாக நமக்கு தந்து நிறைவேற்றினார் என்று லூக்காஸ் நற்செய்தி நூல் 22 அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆம், கடவுள் மனிதனை அப்படியே தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவன் தவறு செய்த பொழுது, கடவுள் வார்த்தையை மீறிய பொழுது அப்படியே அவனை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கவில்லை. மாறாக அவன் வாழ வேண்டும். அவன் வாழ வேண்டும் என்பதற்காகவே அந்த கடவுளே மனிதனோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். அந்த உடன்படிக்கை வெறும் பேச்சளவிலே பேரளவிலே பொருளளவிலே இருக்கவில்லை. அந்த உடன்படிக்கை அன்பினால் உண்டானதாகும். ஆகவேதானே நற்கருணை என்பது ஒரு பொருள் அல்ல, மாறாக அது வாழ்வு, அது அன்பினால் உண்டான ஒரு வாழ்வு. நற்கருணையை நாம் வரும் அடையாளமாக அல்லது அதை ஒரு நினைவு கூறுகிறதாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. மாறாக அது கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு வாழ்வு, அது ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு ஆன்மீக வழிபாடாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் 2 வத்திக்கான் சங்கம் கூறுவது போல நற்கருணை தான் கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சியுமாகும் என்று 2 வத்திக்கான் சங்கம் நமக்கு எடுத்து கூறுகிறது. ஆகவே அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு வாழ்வு உண்டாகிறது. அந்த வாழ்வை ஆண்டவர் நற்கருணை வழியாக நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்திலே எங்களை அர்ப்பணித்து தகுதியான உள்ளத்துடன் நம்மை ஆராய்ந்து அறிந்து அந்த நற்கருணையில் பங்கேற்றுக் கொள்ளும் பொழுதெல்லாம் அதன் வழியாக நமக்கு ஒரு வாழ்வு உண்டாகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது பலிக்கும் குருவுக்கும் வித்தியாசம் இருந்தது. பலி ஒப்பு கொடுக்கிற குருவுக்கும் அந்த உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் இருந்தது. பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பலிப்பொருள் வேறு, பலிப்பீடம் வேறு. இம்மூன்றுக்கும் இடையே இருந்த அந்த பிளவை கிறிஸ்து நீக்கி விடுகிறார். அவரே பலியை ஒப்பு கொடுக்கும் குருவாகவும் பலி பொருளாகவும் பலி பீடமாகவும் மாறிவிடுகிறார். அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, ஆண்டவராக இயேசுவே பலியாகவும் பலி பொருளாகவும் பலி பீடமாகவும் மாறி நமக்கு வாழ்வு கொடுக்கிறதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகதான் இயேசு சொன்னார், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்லி தன்னையே எங்களுக்காக பலியாக தந்தார். ஆகவே இதோ நாம் அவரிடத்திலே எங்களை அர்ப்பணிப்போம். ஒரு பெரியவர் சொன்னார், அன்பில்லாமல் பிறருக்கு கொடுக்கலாம், எடுத்துக்காட்டாக அன்பில்லாமல் ஒருவருக்கு பிச்சை போடலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு செய்ய முடியாது என்று சொன்னார். ஆம், அன்பு இல்லாமல் நாம் யாருக்கும் எதையும் கொடுக்கலாம். ஆனால் கொடுக்காமல் யாரையும் அன்பு செய்ய முடியாது. ஆகவேதான் இயேசு தன்னையே எமக்கு பலியாக தந்தார். அதனுடைய அடையாளம் அவர் எங்கள் மேல் கொண்ட அன்பு ஆகும். அவரிடத்திலே வரும் பொழுது அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவரே, நான் இந்த நேரத்திலே உம்மிடத்திலே வருகிறேன், எனக்கு வாழ்வு தாரும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இறைவனின் நாமம் இனியது, இணையில்லாதது. இறைவனின் நாமம் இனியது, இணையில்லாதது. இகமும் பரமும் கீழேழு உலகும் இசையாய் முழங்குவது அரியனம். இறைவனின் நாமம் இனியது, இணையில்லாதது.
இருபத்தி நான்கு மணி நேரமும் தொலைபேசி மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். 24 மணி நேரமும் தொலைபேசி மூலம் நற்செய்தி தியானத்தை இலவசமாக நீங்கள் கேட்டு பயன்பெறுவதற்கு நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4 1 6 6 2 8 5 9 4 5 4 1 6 6 2 8 5 9 4 5. இந்த தொலைபேசி தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள்.
வானளந்த திருநாமம், வையம் வீட்ட திருநாமம்.
வாழ்வு தரும் உணவு அரு தியானம் தொடர்கிறது.
அன்பு வாண்டரா வாணக நேர்களே, நற்கருணையை உட்கொள்ளும் நாம் பலி வாழ்வு, தியாக வாழ்வு, பகிர்வு வாழ்வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். அதை நற்கருணை அடையாளமாக நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அதிலே பலி வாழ்வு உண்டாகிறது, தியாக வாழ்வு உண்டாகிறது, பகிர்ந்து வாழ்கிற வாழ்க்கை உண்டாகிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே, திருவிருந்திலே அல்லது நற்கருணையிலே பங்கேற்றுக் கொள்கிறவருடைய வாழ்க்கையிலே பலி வாழ்வு இருக்க வேண்டும், தியாக வாழ்வு இருக்க வேண்டும், பகிர்வு வாழ்வு இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் இந்த மூன்று அம்சங்கள் அடங்கி இருக்க வேண்டும். கொடுத்தலிலே பாருங்கள், மூன்று வகையை நாம் பார்க்கலாம். சக்கேயுவை போல தனக்கு உள்ளதில் ஒரு பகுதியை மட்டும் கொடுப்பது, ஏழை கைம்பெண்ணை போல தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விடுவது, மூன்றாவது கிறிஸ்துவை போல தன்னையே கொடுப்பது. மூன்று வகையான கொடுத்தலை பார்க்கிறோம். சக்கேயுவை போல ஒரு பகுதியை கொடுப்பது, ஏழை கைம்பெண்ணை போல தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுப்பது, மூன்றாவது கிறிஸ்துவை போல தன்னையே கொடுப்பது. ஆம், ஆண்டவர் இயேசு தன்னையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்விலே வாழ அழைக்கப்பட்ட நாம் எம்மையும் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது முக்கியமாக இன்றைக்கு குடும்பத்திலே உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான வாழ்க்கையை நமது குடும்ப வாழ்க்கையிலே காண முடியும். நற்கருணையிலே பங்கேற்றுக் கொள்ளுகிற நாம் நமது குடும்பத்திலே பகிர்ந்து வாழுகின்ற தியாக வாழ்வு, அன்பு வாழ்வை உருவாக்க வேண்டும். ஒருமுறை ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையிலே பிரச்சனை வந்துவிட்டது. அப்பொழுது நீதிமன்றத்திலே நீதிபதி மனைவியினிடத்திலே கேட்கிறார், மனைவியை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் உங்கள் கணவரை நாற்காலியாலே கதிரையாலே அடித்தீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். நீதிமன்றத்திலே நீதிபதி மனைவியை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய கணவனை என்னத்துக்காக நீங்கள் நாற்காலியாலே ஒரு கதிரையாலே தூக்கி அடித்தீர்கள் என்று கேட்டதற்கு அந்த மனைவி சொன்னாராம், நீதிமதியை பார்த்து, எனக்கு மேசையை தூக்க முடியவில்லை, அதனால தான் கதிரையாலே அடித்தேன் என்று சொல்லி. எந்த அளவுக்கு அவருடைய குடும்பத்திலே அன்பு இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள் வான்பிராணியர்களே. இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களிலே கூட அப்படித்தான் சில நேரம் நாம் நடந்துவிட நினைத்து விடுகிறோம். எந்த அளவுக்கு ஒருவரை தாக்க முடியுமோ, வேதனைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு ஒருவரை துக்கப்படுத்த முடியுமோ, தன் தனிமையாக தள்ளி வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நாம் செயல்பட நினைத்து விடுகிறோம். இல்லை, அது தவறு. அது உண்மையான வாழ்வு அல்ல. உண்மையான வாழ்வு இறைவன் நமக்கு கொடுத்த அந்த அன்பின் வாழ்வு, பகிர்தலின் வாழ்வு. இயேசு தன்னையே நமக்கு கொடுத்தாரே, அதுபோல நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்றால் உண்மையாகவே நாம் இறைவனிடத்திலே வர வேண்டும். அந்த நற்கருணையிலே பங்கேற்றுக் கொள்ளும் பொழுது, உண்மையாக நம்மை அர்ப்பணித்து நாம் பங்கேற்றுக் கொள்ளும் பொழுது தூயாவியின் வல்லமை நம்மை நிறைக்கிறது. அதன் வழியாக நமது வாழ்க்கையிலே குடும்பத்திலே பகிர்தல் உண்டாகிறது, ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை உண்டாகிறது, மன்னிக்கிற தன்மை உண்டாகிறது, அன்பு செய்கிற தன்மை உண்டாகிறது. இதிலேதான் வாழ்வு உண்டு. ஆகவே ஆண்டவரே, எங்களுக்காக உம்மை பலியாக்கின தெய்வமே, உம்மிடத்திலே என்னை என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன், ஆசீர்வதியும் என்று சொல்லி செபிப்போமா. ஆண்டவர் கரங்களை எங்களை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வான்புற நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி கூறுகிறான். உமது வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும், உம்முடைய அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உமையே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவராக இயேசுவே, இதோ நீர் கொடுக்கும் அந்த வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, விடுதலையான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கி வருவதாக. நற்கருணை உட்கொள்ளும் பொழுது ஆண்டவராக இயேசுவே, நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் வந்து அவருடைய வாழ்க்கையை, குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பரிசுத்த கரங்களை அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தூய ஆவியின் வல்லமையை பொழிவீராக. ஒவ்வொருவருக்கும் விடுதலையை, சமாதானத்தை நீர் தருவீராக, தூய்மையான வாழ்க்கையை தருவீராக. இப்பொழுதே உம்முடைய தூய கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அதை செய்வதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே.
படும் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரின் மாட்டு தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா, மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா, தூசை கண்ணி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார்.
கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசி மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் அன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044-446-446-2044-446-44 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சேவக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734-647-8736-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்வரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்வரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
தீமைக்கு நன்மை ஒலி சித்திரம், எழுதியவர் பிரான்சிஸ் அவர்கள்.
என்னது மழை வருமா?
ஏங்க, கிளம்புறப்பவே மழை வருமா புயல் வருமானுகிட்டு? மழை வந்தா நல்லதுதானுங்க.
மழை வந்தா நல்லதுதான், ஆனா இப்படி வெளியே கிளம்பும்போது மழை வந்துச்சுனா கெட்டதாச்சே.
ஆமா, நல்லது கெட்டது. ஏங்க கிளம்புங்க, போவோம்.
சரி ஷீலா. ஆமா, பஸ்ல போயிடலாமா?
எங்க மணி வேற ஆயிருச்சு, பொழுதும் போயிருச்சு, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். ஒரு ஆட்டோ பிடிங்க.
ஆட்டோவா? சரி சரி, இரு, கூப்பிடுறேன். ஆட்டோ, ஆட்டோ, ஆட்டோ. என்னது, ஒரு ஆட்டோ கூட நிக்க மாட்டேங்குதே. ஆட்டோ, அடடே, நிக்கிறானே. பரவாயில்ல
சார்.
தம்பி, கொஞ்சம் பர்ச்சேசிங் போகணும், லேட் ஆகும். நாலு கடை ஏறி இறங்கி பொருள் வாங்கணும், உன்னால வெயிட் பண்ண முடியுமா? முடியும்னா வா, இல்லனா நான் வேற ஆட்டோ பாத்துக்கிறேன்ப்பா.
தம்பி தம்பி, அவரு சொல்றாரு, நீ போயிடாதப்பா. எங்க மணி ஆயிடுச்சுங்கிற உங்க பாட்டுக்கு என்னமோ நீங்க.
ஏதா வெயிட்டிங் போட்டுக்கலாமா?
வெயிட்டிங்கா?
ஆமாங்க.
என்னமா வெயிட்டிங் போட்டுக்குமாங்கிறாரு?
போட்டுக்க தம்பி. எங்க முதல்ல குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணுங்க.
சரி, அப்புறம்?
அப்புறம் பேக்கரியில வந்து கேக்குக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன்.
அதுக்கப்புறம்?
அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவுக்கு நகை கடையில நல்ல ரெண்டு அழகான வளையல், ஒரு மோதிரம், ஒரு செயின் வாங்கணுங்க.
ஐயோ தம்பி, ஆட்டோ பாத்து போகக்கூடாதா? என்னப்பா அது?
நான் பாத்துதான் சார் போறேன், அதுக்குள்ள ஒருத்தன் குறுக்க வந்துட்டேன் சார்.
இப்படி எல்லாருக்கும் இப்ப லைசன்ஸ் கொடுத்துறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிராபிக் ரூல்ஸ் எவனும் ஃபாலோ பண்றதே இல்ல.
கேங்க, ஜவுளி கடை வந்துருச்சு. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, தோ வந்துடுறோம்.
சரிங்கம்மா. சார்
என்னப்பா?
கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சார், ரொம்ப நேரம் நின்னா டிராபிக் ப்ராப்ளம் ஆயிடும்.
டிராபிக் ப்ராப்ளம் ஆகுதோ இல்லையோ, நீ ப்ராப்ளம் பண்ணிருவேன்னு நினைக்கிறேன்.
சரி சரி, கிளம்புங்க வாங்க.
ஆட்டோ, ஆட்டோ வரியா
சார்? வெயிட்டிங், வெயிட்டிங்.
ஆட்டோ, ஆட்டோ.
என்னங்க மேடம்,
கொஞ்சம் டேங்க் வரைக்கும் வரீங்களா?
இல்ல மேடம், ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு.
பக்கத்துல தானே, கொஞ்சம் வந்து விட்டுட்டு வந்துருங்களேன்.
சாரி மேடம், வெயிட்டிங் மேடம்.
ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும், வாங்க ப்ளீஸ்.
மேடம் வெயிட்டிங் சொல்றேன்ல,
அஞ்சு ரூபாய் போட்டு தரேங்க.
மேடம் வெயிட்டிங்,
அவங்க வரத்துக்குள்ள வந்துடலாம்ப்பா.
மேடம் உங்களை கைய எடுத்து கும்பிடுறேன், வேற ஆட்டோ பாருங்களேன்.
ஆமா, ரொம்பதான் கிராக்கி பண்றியே, ஏதோ பாவம் நின்னுகிட்டு இருக்கேன்னு கூப்பிட்டா ஆயிரம் காரணம் சொல்றியே. நோ டேஸ்ல ஆட்டோ காரங்க எல்லாம் அட்ஜஸ்டபிளா இருக்க மாட்டேங்கிறாங்க. பேப்பர்ல எடிட்டோரியல் காலத்துல போட்டு கிழி கிழின்னு கிழிக்கணும்.
மேடம் மேடம், சும்மா இருக்கும் போதே வரைஞ்சு கட்டிட்டு வர்றாங்க, என்ன பண்றது? ஆமா, இவங்க போய் ஒன் அவருக்கு மேலாக போகுது, ஆளுங்களே காணா, அப்படி கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்களா?
என்ன ஆட்டோ தம்பி, ஆளுங்களே காணும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களோ?
அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க?
எனக்கு பேஸ் ரீடிங் தெரியுமே.
அப்படின்னா
முகத்தை பார்த்தே சொல்லுவேன்.
சரி சார், உட்காருங்க சார்.
ஆட்டோ?
அம்மா, என் பேர் ஆட்டோ இல்லம்மா, நன்மைநாதன்.
அப்படியா? மிஸ்டர் நன்மைநாதன், ஜவுளி எடுக்க போனோமா, பக்கத்து பக்கத்துல எல்லா கடையும் இருந்துச்சு, எல்லா பொருளையும் ஒரேடியா வாங்கிட்டு வந்துட்டோம். அதான் கொஞ்சம் லேட்.
கொஞ்சம் லேட் இல்லம்மா, ரொம்பவே ஆயிடுச்சு.
இப்ப வண்டி எடுக்காம நீ தான் லேட் பண்ற.
அத புறப்படுற சார்.
தம்பி, உன் வீடு எங்க இருக்கு?
ட்ரஸ்ட் காலனிம்மா.
ட்ரஸ்ட் காலனியா? அது எங்க இருக்கு?
அது நீங்க ஆட்டோல ஏறினீங்கல்ல?
ஆமா, எங்க வீட்டுக்கிட்ட ஏறணும்.
அங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும்.
மை காட், 15 கிலோமீட்டர்ஸ்?
எதுக்காமா கேக்குறீங்க?
ஒன்னு இல்லப்பா, நாளான்னைக்கு என் பேத்திக்கு பர்த்டே, பக்கமா இருந்தா கூப்பிடலாமேன்னு நினைச்சேன்.
நினைக்காத, இப்படி ஆட்டோல ஏற வர்றவங்க எல்லாம் பர்த்டே பங்கன், மேரேஜ் பங்கனுக்கெல்லாம் இவரை கூப்பிட்டு இருந்தா, இவர் அங்க போயிட்டு இருந்தா பர்மனண்டா ஆட்டோ ஓட்டுறத விட்டு பங்கனுக்கு தான் போயிட்டு இருக்கணும். வீடு வந்துருச்சே?
ஏன்பா, எவ்வளவு ஆச்சு மீட்டர்?
180 ரூபா மேடம்.
180 ரூபாயா?
ஆமா சார்.
எப்படி?
என்ன வெயிட்டிங் 1 hour பண்ணிருக்கேன். அது இல்லாம போக 17 கிலோமீட்டர், வர 17 கிலோமீட்டர் இல்லீங்களா?
ஆமா, போக 17னா வர 17னா அதான் சரியா இருக்கும். 80 ரூபா தப்பா கொடுப்பேன்
சார். 4 மணி நேரமா உங்களோட தான் சார் இருக்கிறேன்.
அதுக்குன்னு எல்லா பணத்தையும் தூக்கி கொடுத்துட முடியுமா?
சரியான கரெக்டான கட்டணம் தான்மா அது.
வேணும்னா ஒரு 10 ரூபீஸ், ஒன்லி 90 ரூபீஸ், 90 ரூபா தான் தருவோம்
மேடம். ஒத்தையா ரெட்டையா பிடிக்காதீங்க மேடம்.
ஆமா, ஒத்தையா ரெட்டையா பிடிக்கிறதுக்கு நாங்க குழந்தைங்க பாரு, இந்த பாருங்க, அவ்வளவுதான்.
உங்க வேலை முடிஞ்சிருச்சு, ஏரியா வேற வந்துட்டீங்க, நீங்க பேசத்தம்மா செய்வீங்க, இப்படி பணத்துக்கு அலையாதீங்க. மத்தவங்க பணம்னா சும்மாவே அள்ளிக்குவீங்க போல இருக்க.
ஏங்க, போனா போகுது, மேல ஒரு 10 ரூபா போட்டு 100 ரூபாயா குடுத்துட்டு வாங்க.
சார், இது நல்லது இல்ல சார்?
நல்லது கிட்டதெல்லாம் எனக்கு தெரியும்பா, நீ சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் இல்ல. இந்த வாங்கி அப்படி
நல்லதுக்கே காலம் இல்லையா அந்த காலத்துல?
₹180
கேட்கலானே. ஏங்க, அதையே பேசிட்டு இருக்காதீங்க, சாப்பிடுங்க, தூங்கலாம்.
180 ரூபீஸ்
ஏங்க?
180 ரூபீஸ்
இப்ப தானே சொன்னேன், அதையே பேசாதீங்க. சாப்பிடுங்க, பேசாம.
என்னது ஆட்டோ சத்தம் கேக்குது, அதுல வேற கதவு தட்டாங்க. ஆட்டோக்கார யாராச்சும் ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்து ரகல பண்ண வர்றாரோ? ஐயோ ஷிலா, ஜன்னல் வழியா பேசு, ஏதாச்சும் வம்புனா போலீஸுக்கு போன் பண்ணும்.
சார்,
என்னப்பா?
என்ன சார், எங்க இருக்கிறீங்க?
இங்க பாருயா, ஜன்னல் வழியா பாரு
சார்.
உனக்கு என்ன வேணும்?
ஒண்ணு இல்ல சார், இது உங்க பேக் தானே சார்?
ஆமா. ஷீலா, கதவு தர, கதவு தர.
என்னப்பா?
சார், நான் அந்த முனை வரைக்கும் போனேன், பழம் வாங்கி சீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம்னு பார்த்தா அதுல இந்த பேக் இருந்தது. சரி, நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க
குடுங்க. அப்படி?
இந்தாங்க. அதாவது எல்லாம் சரியா இருக்கான்னு, கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க.
கரெக்டா இருக்கு தம்பி.
தம்பி, இந்த பேக்ல இருக்கிறதுலாம் ஜுவல்ஸ், ஜுவல்ஸ். 27,000 ரூபீஸ் அப்படியே கொண்டாந்து கொடுத்தியே, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
தம்பி உட்காருப்பா, காஃபி போட்டு தரேன், சாப்பிடு.
பரவாயில்லம்மா, நான் வர்றேம்மா.
என்னது வந்தேன் போறீங்க? தம்பி, இதா இந்த இதையா வச்சுக்கோ.
என்ன சார் இது?
ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன கிஃப்ட், 1000 ரூபீஸ்.
சாரி சார், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இது என்னுடைய கடமை. வண்டியில விட்டு போன பொருளை பத்திரமா கொண்டு வந்து கொடுக்கறது நான் இங்கேயே பாத்துருக்கணும். டர்னிங் போனேன், அதுக்கப்புறம் தான் உங்க பொருள் தெரிஞ்சது. அதுக்காக நான் தான் சார் உங்களுக்கு சாரி சொல்லணும்.
தம்பி, கொடுக்க வேண்டிய காசையாவது எடுத்துப்பா.
எனக்கா? நீங்க எப்ப தரணும்?
அது உன் மீட்டர் காசுப்பா.
அதுவா? நான் மீட்டர் எப்பவோ கட் பண்ணனும், அப்பவே உங்க சவாரி கட் ஆயிடுச்சு சார். இப்ப நான் உங்களுக்கு பண்ணனது உதவி, உதவிக்கு நான் கைமாறு எதிர்பார்க்கறது இல்ல சார்.
தம்பி, ஆட்டோ தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? நன்மைநாதன்ல?
ஆமா சார்.
உண்மையிலேயே பேருக்கேத்தாள் நீங்கதான். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ்.
சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று திருமறை நமக்கு கூறுகிறது. இனி நம்முடைய சிந்தனைக்கான ஒரு நிகழ்ச்சி. எண்ணில் இரு நாய்கள் வாழ்கின்றன. ஒன்று மோசமானது, மற்றொன்று நல்ல நாய். இரண்டுமே எப்பொழுதுமே சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றன. மோசமான நாய் என்னை தீய காரியங்களை செய்திட தூண்டுகின்றது. நல்ல நாயோ நல்ல காரியங்களை செய்திடவே விரும்புகின்றது. எந்த நாய் வெற்றி பெற்றிடும் என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா? நான் எதற்கு அதிக உணவு கொடுக்கின்றேனோ அதுதான் வெற்றி அடையும்.
உண்மை சொல்வோம் மானிடரே, நாம் வாழும் பூமியிலே ஒவ்வொரு நாளும் நல்லதை செய்தே உயர்வோம் வாழ்விலே, நாம் உயர்வோம் வாழ்விலே.
23வது சங்கீதத்தை ஒருவர் பின்வருமாறு பாடினார். டிவி என் ஆயன், ஆகவே எனக்கு ஒரு குறையும் இராது. அது என்னை பஞ்சு நெட்டியில் படுக்க செய்கின்றது, விசுவாச வாழ்வில் இருந்து விலகச் செய்கின்றது, என் ஆன்மாவை கொலை செய்கின்றது, சிற்றின்பத்திற்கும் வன்முறைக்கும் என்னை அழைத்துச் செல்லுகின்றது. தனிமையை கண்டு நான் பயப்படவே மாட்டேன், ஏனெனில் என் டிவி என்றும் என்னுடன் இருக்கின்றது. உலக கலாச்சாரத்தாலும் நுகர்வு பொருள் கலாச்சாரத்தாலும் டிவி என்னை புறநிலைப்படுத்துகின்றது. என் பேராசை பொங்கி வழிகின்றது. சோம்பலும் அறியாமையும் என்னை பின்தொடரும். வாழ்நாள் முழுவதும் டிவியை பார்த்த வண்ணம் என் இல்லத்தில் குடியிருப்பேன். இது வெறும் கற்பனை அல்ல, முழுக்க முழுக்க உண்மையாகும். இன்று அனைவரும் தொழில்நுட்பங்களின் பிடியில் சிக்கி தவிக்கின்றனர். டிவி, ஐபோட், ஐபேட், ஐபோன் போன்றவை பலரை அடிமைப்படுத்தி மூளையை சலவை செய்து சுயமாக சிந்திக்கும் ஆற்றலை பறித்துவிட்டது. இந்நிலையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் சற்று வித்தியாசமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதாவது, தொடர்பு சாதனங்கள் மூலம் எப்படி நற்செய்தியை உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாகும். தொடர்பு சாதனங்கள் மூலம் வரும் பல செய்திகள் மக்களை அழிவின் பாதையில் இழுத்துச் செல்லலாம். அல்லது அலகையாகிய பிசாசு தொடர்பு சாதனங்கள் மூலம் மக்களை அழிவுக்குள் இழுக்கலாம். ஆனால் நாம் அந்த தொடர்பு சாதனங்கள் வழியாக கடவுளின் வார்த்தையை அனுப்பி வாழ்வின் வழியை காட்ட முடியும். மக்கள் அலகையின் வழியில் இருந்து பாதுகாக்கப்பட முடியும். பிரான்சிஸ் அசிசியா. செல்வாக்கான குடும்பத்தில் வளர்ந்த பிரான்சிஸ் எளிமைத்தனத்தை துணையாக தெரிந்து கொண்டு தன் வீட்டை விட்டு வெளியேறினார். இயற்கையிலும் பறவைகள் விலங்குகளில் இறைவனை கண்டு அவைகளோடு ஒன்றித்து இறைவனை புகழ்வதில் தெய்வீக இன்பம் கண்டார். இவர் துறவு பூண்ட 10 ஆண்டுகளில் பல 1000 இளைஞர்கள் இவரை தங்கள் தலைவராக ஏற்று இவரது சபையில் உறுப்பினராயினர். புனித பிரான்சிஸ் எல்லா துறவிகளுக்கும், இவரை பின்பற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் கொடுக்கும் ஒழுங்கின் சாரத்தை இவ்வாறு கூறலாம். கிறிஸ்துவின் சிலுவை, அவர் தம் சாவு பாடுகள், இவைகள்தான் நமக்கு ஆற்றலும் ஏவுதலமாக அமைய வேண்டும்.
எனக்காக யாவும் செய்து முடிக்கும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசி மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. வான்புறா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை மாலை 2 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரால் தயாரித்து வழங்கப்பட்ட வான்புறா வான நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.